الحمد لله الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدًا عبده ورسوله وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ يتلقى المتلقيان عن اليمين وعن الشمال قعيد ما يلفظ من قول إلا لديه رقيب أتيد وجاءت سكرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فليقل خيرا أو ليصمت இந்த உலகை படைத்து இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் சலாத்தும் சலாமும் இவ்வுலகுக்கு அருளாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபஉத் தாபிஈங்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அல்லாஹுவை ஏற்று வாழ்கின்ற அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழும் சமயம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை தக்குவா செய்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பில் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா புனிதமான மாதங்களில் ஒரு மாதமாகிய துல்ஹிஜ்ஜா மாதத்தை அடைந்து அந்த மாதத்தின் சுன்னத்தான வணக்கங்களை செய்து திருநாளையும் கொண்டாடி அந்த மாதத்தின் நடுப்பகுதியிலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த மாதம் இஸ்லாத்துடைய ஐம்பெரும் கடமைகளில் முக்கியமான ஒரு கடமை, உலகத்தில் மிக குறைவானவர்கள் செய்யக்கூடிய ஒரு கடமை, ஹஜ்ஜுடைய கடமையை அல்லாஹு தஆலா இந்த மாதத்தில் தான் கடமையாக விதியாக அல்லாஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். ஹஜ் என்பது வெறும் ஒரு இபாதத்து மாத்திரம் அல்ல, அல்லது ஹஜ்ஜுடைய மாதம் என்பது வெறும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்துடைய பகுதியை மாத்திரம் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு வணக்கம் அல்ல, ஒரு மாதம் அல்ல ஹஜ்ஜுடைய மாதம். கண்ணியமான சகோதரர்களே, ஹஜ் என்றால் நாம் நினைப்பது அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகம் ஞாபகம் செய்யப்படுகிறது, அவர்களுடைய சுன்னா ஹயாத்தாக்கப்படுகிறது, அவர்கள் மகனை அறுப்பதற்கு முற்பட்ட அந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. அதுதான் ஹஜ்ஜி, அதுதான் துல்ஹிஜ்ஜா மாதம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை அறுப்பதற்காக வேண்டி தயாராக வந்து அறுப்பதற்கு முயற்சி செய்த அந்த சம்பவத்தை ஒரு இடத்தில் தான் அல் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. ஒரு இடத்திலே. அதற்கு மாறாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட பண்பாடுகள், நற்குணங்கள், அவருடைய தன்மைகள் அல் குர்ஆனில் பல இடங்களிலே பேசப்பட்டிருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி ஒரு தந்தையாக வாழ்ந்தார்கள், ஒரு தகப்பனுக்கு மகனாக எப்படி வாழ்ந்தார்கள், மௌத்திக கொள்கையில் இருந்த தனது சமுதாயத்துக்கு எப்படி இஸ்லாத்தை சொன்னார்கள் என்று ஒரு தகப்பனாக, ஒரு மகனாக, ஒரு தாயாக, இஸ்லாமிய அழைப்பாளராக, அல்லாஹ்வை எப்போதும் விக்கிர் செய்கின்ற இறை சிந்தனையில் வாழ்ந்த அல்லாஹுடைய ஒரு இறைநேசராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை குர்ஆன் பல இடங்களிலே பேசுகிறது. மகனை அறுப்பதற்கு வந்த அந்த சந்தர்ப்பம் அது மிகப்பெரிய தியாகம். அது ஒரு இடத்தில் தான் பேசப்பட்டிருக்கிறது. அதே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளோடு எவ்வாறு உரையாடினார்கள், அவர்களை எப்படி உபசரித்தார்கள், அவர்களோடு எப்படி மிருதுவாக நடந்து கொண்டார்கள், அவர்களுடைய பசியை போக்குவதற்காக என்ன செய்தார்கள் என்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விருந்தோம்பல் அது குர்ஆனில் பல இடங்களிலே பேசப்பட்டிருக்கிறது. சூரா அஸ்-ஸாரியாத்திலும் அல்லாஹ் பேசுகிறான், சூரா அல்-ஹிஜ்ரிலும் அல்லாஹ் பேசுகிறான், சூரா ஹூதிலும் அல்லாஹ் பேசுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த விருந்தோம்பல், அவர்களுடைய நற்குணம், அவர்களுடைய அஹ்லாக். அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ் என்பது வெறுமனே அல்லாஹுடைய மாளிகையை தவாப் செய்வதோ சபா மர்வாவுக்கு இடையில் ஓடுவதோ அல்ல. ஹஜ் என்பது ஒரு மனிதனுக்கு அஹ்லாக்கை சொல்லிக் கொடுக்கிறது. ஒரு ஹாஜியை அவர் எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும் என்ற ஒழுக்கத்தை இந்த ஹஜ் படித்துக் கொடுக்கிறது. ஹஜ் என்பது அறுப்பதல்ல, ஹஜ் என்பது அறுத்து மாமிசத்தை பங்கு வைப்பதல்ல ஹஜ். அது ஹஜ்ஜுடைய ஒரு பகுதி. குர்ஆன் சொல்கிறது ஹஜ் என்ன, நாவை அடக்க வேண்டும். எங்களுடைய பாசையில் நாங்கள் சொல்வோம், அடக்கி வாசிக்க வேண்டும். நாவை அடக்கும் பயிற்சியை தான் ஹஜ் ஒரு மனிதனுக்கு வழங்குகிறது. ஹஜ்ஜுடைய சாராம்சம் அதுதான், நாவை அடக்க வேண்டும். பேசினால் நல்லதை பேச வேண்டும், இல்லை என்றால் மௌனமாக வாழ வேண்டும். இது இஸ்லாத்துடைய ஒரு கோரிக்கை, இஸ்லாத்துடைய ஒரு ஒழுக்கம். ஹஜ் நமக்கு சொல்லி தருகிறது எப்படி பேச வேண்டும், எதை பேச வேண்டும், யாரோடு எவ்வாறு பேச வேண்டும். ஹஜ்ஜும் இதைத்தான் சொல்லித் தருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் பேசுகிற அநேகமான குர்ஆனுடைய வசனங்களும் சம்பவங்களும் பேச்சின் ஒழுக்கத்தை மனித குலத்துக்கு சொல்லித் தருகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் என்ன சொல்கிறான், فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதர் ஹஜ்ஜுக்காக போகிறார், இஹ்ராத்தை கட்டிக்கொண்டு மரண சிந்தனையோடு போகிறார், கஃபனை போன்ற ஒரு ஆடை, தலைவிரி கோலமாக, இரண்டு வெறும் துண்டுகளை மாத்திரம் அவருடைய உடம்பிலே அணிந்து கொண்டு, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் யா அல்லாஹ், இன்று உன்னுடைய அழைப்பை ஏற்று உனது மாளிகைக்கு நான் வருகிறேன், ஒரு நாள் வரும், அந்த நாளில் உலகத்துக்கே நான் விடை கொடுக்க வேண்டும் யா அல்லாஹ் என்ற மரண சிந்தனையோடு இஹ்ராத்தை கட்டிக்கொண்டு போகிற ஹாஜை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபலா ரஃபத் வலா ஃபுஸூக் வலா ஜிதால். மூன்று விடயங்களை சொல்கிறான். நீ ஒரு ஹாஜியாக மாற வேண்டுமா, உனது பேருக்கு முன்னால் மனிதர்கள் கண்ணியமாக உன்னை ஹாஜ் என்று அழைக்கிறார்கள். நீ மரணித்ததற்கு பின்னால் உன்னை மனிதர்கள் இந்த ஹாஜி மரணித்து விட்டார் என்று அழைக்கிறார்கள். அது சாதாரணமான கண்ணியம் அல்ல. உன்னிடத்திலே மூன்று விடயங்கள் இருக்க வேண்டும். உனது நாவோடு சம்பந்தப்படுகின்ற மூன்று ஒழுக்கங்களை நீ கடைபிடிக்க வேண்டும். முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், பல ரஃபத், உன்னுடைய நாவினால் ஆபாசமான பேச்சுக்களை நீ பேசக்கூடாது. சூசன வார்த்தைகளை உனது நாவு முடியக்கூடாது. ஹாஜிக்கு அல்லாஹ் பயிற்சி அளிக்கின்றான். இரண்டாவது ஓலா ஃபுசூக், பாவமான விஷயங்கள். நபி அவர்கள் சொன்னார்களே, நாவின் விபச்சாரம் என்று. நாவு விபச்சாரம் செய்கிறதா? உனது நாவு பாவத்தை பேசுகிறதா? மனிதா, உனது நாவு விபச்சாரம் செய்கிறது. அல்லாஹ் இரண்டாவது சொல்கிறான், ஓலா ஃபுசூக், உன்னுடைய நாவினால் தீய வார்த்தைகளை நீ பேசக்கூடாது. மூன்றாவது வலா ஜிதால், வீணான தர்க்கங்கள், விவாதங்கள், பிரயோசனம் இல்லாத விடயங்களை விவாதிப்பது, பேசுவதை விட்டு உனது நாவை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அங்கு ஹாஜி எதை கொண்டு போக வேண்டும், எதை வாங்கி கொண்டு வர வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லவில்லை. ஒரு ஹாஜிக்கு இஸ்லாம் சொல்கிறது, ஒரு சில நாட்கள் இறைவனுக்காக உனது நாட்களையும் உனது காசு பணங்களையும் ஒதுக்கி வருகின்ற மனிதா, நீ ஒழுக்கத்தை படித்துக் கொண்டு போக வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய பெயரை மொழிகிற நீ அந்த இப்ராஹிமுடைய கலாச்சாரத்தை உனது நாவின் மூலம் வெளிப்படுத்த வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் சொல்றான், ஹாஜிக்கு நாவால வீணான பேச்சுக்கள் வரக்கூடாது. அதனால அல்லாஹ் குறிப்பாக சொல்கிறான், அரபாவில், முஸ்தலிஃபாவில், மக்காவில், அந்த இடங்களில் நீ இருக்கும் போது நீ அல்லாஹை அதிகமாக விக்கிர் செய்து கொள். நீ அல்லாஹை விக்கிர் செய்தால் உனது நாவு அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லும். வீணான வார்த்தைகளை உன்னுடைய நாவு முடியாமல் உனது நாவை உனக்கு பாதுகாத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி என்ன சொல்கிறான், இன்ன இப்ராஹிம் லஹலீம் அவ்வாஹும் முனீப், அவ்வாஹ் என்று சொல்கிறான். அல்லாஹை அதிகமாக விக்ர் செய்யக்கூடிய ஒருவராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹுடைய பெயரை மிக அதிகமாக உச்சரித்த ஒருவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் சொல்கிறது, அவ்வா, அவர் அல்லாஹ் அல்லாஹ் என்ற பெயரை அதிகமாக சொல்வார். அதனாலதான் ஹஜ்ஜி பெருநாளுடைய அந்த நாளிலும், அதற்கு முன்னால் இருக்கின்ற அந்த ஆரம்ப அந்த 10 தினங்களிலும், அதற்கு பின்னால் வருகின்ற அந்த 3 நாட்களிலும் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாவித்த வார்த்தை. அதனால் தான் எங்களுடைய சந்தோஷத்தின் போதும் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோம், கவலையுடைய நேரத்திலும் அல்லாஹு அக்பர் என்று சொல்கிறோம். 2 பெருநாட்கள் அந்த தொழுகைகளில் கைகளை உயர்த்தி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று எமது சந்தோஷத்தை ஆனந்தத்தை நாங்கள் வெளிப்படுத்துகின்றோம். அதே போன்று எனது மனைவி, ஏண்ட வாப்பா, ஏண்ட உம்மா, ஏண்ட நண்பர் மூத்தாகித்தாரு, அவரது ஜனாசாவையும் வச்சுக்கொண்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று 4 தடவைகள் தக்பீர் சொல்லித்தான் எங்களுடைய கவலைகளையும் துஆக்களையும் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அதிகமாக அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் அல்லாஹ் சொல்றான், ஹாஜிகளே, ஹஜ்ஜை முடித்தவர்களே, நாவை பேணிக் கொள்ளுங்கள். நாவினால் அல்லாஹுடைய பெயரைத்தான் நீங்கள் அதிகமாக சொல்ல வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் மொழிகின்ற தக்பீர் சாதாரணமானதல்ல. உலகத்துக்கு வரும் போது முதலாவது எங்களுடைய காதுகளினால் கேட்ட வார்த்தை அல்லாஹு அக்பர். நபியுடைய சுன்னாவாக இருக்கிறது, ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தையுடைய காதிலே அதான் சொல்ல வேண்டும், அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். அதே மனிதன் மரணித்து விடுகிறார், அவருடைய ஜனாசாவுக்கு ருகூவும் கிடையாது, இறைவனுக்கு விருப்பமான சுஜூதும் கிடையாது, தக்பீர் மாத்திரம் தான் சொல்லப்படுகிறது. உலகத்திலே கடைசியாக நாங்கள் கேட்கின்ற வார்த்தை, நாங்கள் விரும்பியோ விரும்பவில்லையோ முஸ்லீமாக நான் மரணித்தால் எனது காதுகளினால் என்னுடைய ஜனாசாவை வைத்து மக்கள் எனக்கு சொல்கின்ற வார்த்தை, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்புக்குரிய சகோதரர்களே, பேச்சின் ஒழுக்கத்தை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல வேண்டும், நாவினால் நல்லதை பேச வேண்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃலயகுல் கைரன் அவ் லியஸ்முத். உங்களில் ஒருவருடைய ஈமான் பரிபூரணமாக ஆக வேண்டுமாக இருந்தால் அவர் நல்லதை பேச வேண்டும், இல்லை என்றால் மௌனமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் மொழிகிற வார்த்தைகள், நாங்கள் பேசுகின்ற சொற்கள், இவைகள் நல்லதாக இருந்தாலும் பாவமானதாக இருந்தாலும் அல்லாஹ் அவைகளை எழுதி வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு மனிதன் என்னென்ன வார்த்தைகளை மொழிந்தாலும் அந்த வார்த்தைகளை எழுதுவதற்காக மலக்குமார்களை நாங்கள் நியமித்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் பேச்சின் ஒழுக்கம் பேணப்பட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், எங்களுடைய பேச்சோடு அல்லாஹ் எங்களுடைய சக்கராத்தை சம்பந்தப்படுத்துகிறான். ஏன் தெரியுமா? சக்கராத்துடைய நேரத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். எனது நாவு அல்லாஹ்வுடைய பெயரை உரைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். உன்னுடைய சக்கராத் நல்லதாக மாற வேண்டுமாக இருந்தால், சக்கராத்தில் அல்லாஹ்வுடைய ஞாபகம் உனது உள்ளத்தில் ஏற்பட்டு அதை நீ நாவினால் மொழிய வேண்டுமாக இருந்தால், மனிதா நல்ல வார்த்தைகளை நீ பேச வேண்டும் அல்லது மௌனமாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். ஹஜ் நமக்கு சொல்லி தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய காலகட்டங்களில் ஒழுக்கத்தை தான், பேச்சின் ஒழுக்கத்தை, நாவை அடக்க வேண்டும், நாவை கட்டுப்படுத்த வேண்டும், நாவை பாதுகாக்க வேண்டும் என்ற விடயங்களை தான் அதிகமாக சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவிமார்களை அழைத்துக் கொண்டு ஹஜ்ஜுக்காக வருகிறார்கள், மதீனாவிலே இருந்து வருகிறார்கள். வரும்போது பிரயாணத்திலே தன்னுடைய அன்பு மனைவி, யூத மதத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்று நபி அவர்களை மணர்ந்த அன்பு மனைவி ஸஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும், நபியுடைய சொந்த மாமாவுடைய மகள், அல்லாஹு தஆலா வஹீன் மூலம் திருமணம் முடித்துக் கொடுத்த ஜைனப் பின்த் ஜஹஷ் ரழியல்லாஹு அன்ஹா, அந்த இரண்டு மனைவிமார்களுக்கும் இடையிலே ஒரு வாய் தர்க்கம் வருகிறது. ஜைனப் பின்த் ஜஹஷ் கோபப்பட்டு நபியுடைய மற்றைய மனைவி ஸஃபியாவை பார்த்து, யஹூதியா, நீ ஒரு யூத பெண் என்று வாயினால் சொல்லிவிடுகிறார்கள். ஒரு வார்த்தை, நீ ஒரு யூத பெண். கண்ணியமான சகோதரிகளே, இப்போது ஸஃபியா ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு கவலை ஏற்படுகிறது. நான் இப்போது முஸ்லீமாக இருக்கிறேன், நபியுடைய மனைவியாக இருக்கிறேன், என்னை பார்த்து நான் ஆரம்பத்தில் இருந்த அந்த மதத்தை சொல்லி என்னை குறை பேசி விட்டாளே என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அவதானித்து ஸஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு ஜைனப் ரழியல்லாஹு அன்ஹாவுக்கு எச்சரித்தார்கள். ஹஜ்ஜுடைய நேரத்திலே இப்படியாக உனது நாவை நீ அடக்க வேண்டும், நல்லதை பேச வேண்டும் அல்லது மௌனமாக இருக்க வேண்டும் என்று தனது மனைவியை தண்டித்து விட்டு சுமார் 80 நாட்கள் அன்றைய நாளில் இருந்து ஹஜ்ஜுக்கும் போய் ஹஜ்ஜையும் முடித்து ஊருக்கு வந்து சுமார் 80 நாட்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவி ஜைனபுடைய வீட்டுக்கும் போகல, ஜைனபுடைய முகத்திலும் முடிக்கல, ஜைனபு அவரோடு எந்த வார்த்தையும் பேசல. ஏன் தெரியுமா? என்னுடைய மனைவியை பார்த்து என்னுடைய இன்னும் ஒரு மனைவி ஜைனப் இப்படி நாவால இப்படி ஒரு வார்த்தையை பேசிட்டார். அதை திருத்தோனும் ஜைனப் திருந்தோனும் என்றதற்காக 3 நாட்களுக்கு மேலாக யாரோடும் நீங்கள் பேசாமல் இருக்கக்கூடாது என்று சொன்ன அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 80 நாட்களாக ஜைனபுடைய முகத்தில் கூட முடிக்கவில்லை. அந்த அளவு நபி அவர்கள் கவலைப்பட்டார்கள். அந்த அளவு தன்னுடைய மனைவியுடைய நாவு நல்லதாக மாற வேண்டும், நல்லதாக பேச வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேசணும், மனைவிட வாய் தெரியல, மனைவியை திருக்கணும். நபி பார்த்தாங்க, ஒரு தடவை ஜைனப் இப்படி பேசிட்டா அல்லாஹ் பொருத்தத்தை பெற்ற ஜைனப் இந்த ஒரு வார்த்தையால நரகம் போய்விடக் கூடாது என்றதற்காக 80 நாட்கள் வீட்டுக்கும் போகல பேசல ஜைனப் திருந்திட்டாங்க. எங்கட மனைவி எப்படி பேசுறார், ஏண்ட மகன் 5 வயசு எப்படி பேசுறான், ஏண்ட மகனுக்கு 3 வயசு எப்படி பேசுறான், நாங்க எல்லாரும் மனசுல கையை வச்சு பார்ப்போம். சொல்றோமா என்ற கொண்டாட்டிட வாய் தெரியல, என் வாப்பாட வாய் தெரியல, திருத்துவோம். நபி திருத்தினாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, பேச்சு திருந்தாம ஈமான் பூர்த்தியாகாது. பேச்ச திருத்தோனும், நல்லத பேசணும். கண்ணியமான சகோதரர்களே, நல்லத பேசணும். அல்லாஹ் அதிகமாக விக்ர செய்வோம், நாவை பாதுகாப்போம். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில உபதேசங்களை சொல்லிவிட்டு சொன்னார்கள். முஆத், இந்த எல்லா உபதேசத்துடைய சுருக்கம் என்ன தெரியுமா? சுருக்கத்தை நபி சொன்னாங்க, உன் நாவு இருக்குதே இதை நீ பாதுகாத்துக்கொள். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நாவை நான் பாதுகாக்கணுமா? நாவுடைய விபரீதம் அப்படி அந்த அளவு பயங்கரமானதா? பேசுறதுக்கும் பாவமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் அதிகமான பேர்கள் நரகம் போவதற்கு அடிப்படையான காரணம் நாவு என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அல்லாஹ் கேள்வி கலத்து கேட்பதற்கு முன்னால், கண்ணியமான சகோதரர்களே, மனிதர்கள் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிறான், யௌம தஷ்ஹது அலைஹிம் அல்சினதுஹும் வஅய்தீஹிம் வஅர்ஜுலுஹும் பிமா கானு யஅமலூன். 3 சாட்சியாளர்களை குர்ஆன் சொல்கிறது. முதலாவது அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் பாதகமாக அவர்களுடைய நாவுதான் முதலாவது அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும், நாவு சொல்லிக் கொடுக்கும், நாவு பேச ஆரம்பிக்கும். அன்புக்குரிய சகோதரிகளே, அல்லாஹ் எழுதியும் வைத்திருக்கிறான், அதே நாவு பேசும். இந்த மனிதன் இப்படியான வார்த்தைகளை பேசினார், ஆபாசங்களை பேசினார், புறம் பேசினார், தூசன வார்த்தைகளை பேசினார், அபாண்டங்களை சுமத்தினார் என்று நாவு அல்லாஹ்விடத்திலே சொல்லிக் கொடுக்கும். சகோதரிகளே, உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் சொல்கிறீர்கள் ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் பல பிரச்சனைகளும் பல ஃபித்னாக்களும் உண்டாகும் என்று சொல்கிறீர்களே, அந்த காலகட்டத்தில் ஃபித்னாக்களை விட்டு நான் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஃபித்னாவுக்குள்ளால் மாட்டிக்கொள்ளாமல் நான் பாதுகாப்பாக வாழ்ந்து மரணிக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று நபியிடத்திலே உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவதாக சொன்னார்கள், அம்சிக் அலைக லிஸானக், உனது நாவை நீ அடக்கிக்கொள், நாவை கட்டுப்படுத்திக்கொள், பேசிவிட்டு மன்னிப்பு கேட்பதற்கு முன்னால், பேசிவிட்டு வாபஸ் பெறுவதற்கு முன்னால் பேசமுன் சிந்தித்து பேச வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதனால் தான் எங்களுடைய உலமாக்கள் சொல்வார்கள், அவ்வளுள் இபாதத்தி அஸ்தம், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் கடைபிடிக்க வேண்டிய முதன்மையான வணக்கம், முதலாவது செய்ய வேண்டிய வணக்கம் தொழுகை அல்ல, நோன்பல்ல, ஜகாத் அல்ல, ஹஜ் அல்ல, அந்த மனிதன் மௌனமாக இருப்பது ஒரு மரணம், ஒரு இபாதத் என்று. மௌனமாக இருப்பதே இபாதத். அவர் வீணான வார்த்தைகளை பேச மாட்டார், தேவைக்கில்லாத விஷயங்கள்ல தலையிட மாட்டார், தேவையில்லாத விஷயங்களை பேச மாட்டார். அவர்தான் உண்மையான முஸ்லிம், அவர்தான் முன்மாதிரியான முஸ்லிம், அவர்தான் அழகான முஸ்லிம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே இஸ்லாம் எதிர்பார்க்கிறது எங்களுடைய அமல்கள் சாலிஹானதாக இருக்க வேண்டும். அமலு சாலிஹ், அமல் சாலிஹானதாக இருக்கணும். எங்களுடைய பேச்சு சதீதாக இருக்கணும். يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். وقولوا قولا سديدا, பேசுவதாக இருந்தா நல்ல நாகரிகமான நல்ல வார்த்தைகளை நல்ல விஷயங்களை பேசுங்க என்று குர்ஆன் சொல்கிறது. இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா தன்னுடைய அன்பு மாணவன் ஷாஃபி ரஹிமஹுல்லா சிறுவனாக இருக்கும் போது, 5, 6, 7 வயது குழந்தையாக இருக்கும் போது தன்னுடைய மாணவனுக்கு இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு மாணவனை பார்த்து சொல்றாங்க, மாணவனே உனக்கு நான் ஒரு உபதேசம் செய்கிறேன், ஒரு உபதேசம் செய்கிறேன், அந்த உபதேசத்தை நீ உன் வாழ்க்கையில கடைபிடிச்சுக்கோடி. சின்ன பிள்ளை, என்னோட பிள்ளைகளுக்கு நாங்க சொல்லிக் கொடுப்போம். 5 வயசு 6 வயசுல புள்ள அறப்படிக்குதா, புள்ள மாறி பேசுதா, புள்ள வாயடிக்குதா, நாளைக்கு கல்யாணம் முடிச்சாலும் அதே நிலைமைதான் மாப்பிள்ளையோட. சிறந்த குழந்தையாக அந்த குழந்தை வளர்கிற போதுதான் சிறந்த தகப்பனாக சிறந்த மனைவியாக அந்த பிள்ளை வாழும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனது வாப்பா ஆசர் ஒரு காஃபிர், காஃபிரோட ஒழுக்கமாக நடந்து கொண்டாரு. வீட்டை விட்டு வெளியே போட்ட வாப்பா, அநியாயம் செஞ்சு வீட்டை விட்டு விரட்டின வாப்பாவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பேசுறாங்க, யா அபத்தி யா அபத்தி, அன்பு தந்தையே அன்பு தந்தையே அன்பு தந்தையே என்று பல இடங்கள்ல வாப்பாவை கண்ணியப்படுத்தி பேசுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அத சொல்றான். நல்ல பிள்ளையாக வளர்ந்த காரணத்தினாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நல்ல மனைவி நல்ல பிள்ளைகளை அல்லாஹ் கொடுத்தான். எனவே இமாம் ஷாஃபியை பார்த்து இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா சொல்றாங்க, ஒரு உபதேசம் செய்கிறேன், இதா குன்த ஃபீ மஜ்லிஸ் ஃபகுன் அஸ்மகஹும். என்னுடைய அன்பு மகன் அல்ல மாணவன், மாணவனுக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்குறாங்க, எதை பேசணும் சொல்றாங்க. ஷாஃபி, நீங்க ஒரு சபையில உட்கார்ந்தா, ஒரு மஜ்லிஸ்ல இருந்தா, அதுல ஆகவும் மௌனமானவராக நீங்க இருக்கணும். 10 பேர் ஒரு சபையில் இருக்கிறாங்களா, 9 பேர் பேசுவாங்க, நீங்க ஒரு ஆள் மௌனமாக இருங்க. 10 பேர் 100 வார்த்தைகளை பேசுறாங்களா, நீங்க 2 வார்த்தையை பேசுங்க. சின்ன பிள்ளை 6 வயசு பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறாங்க, ஒரு சபையில நீங்க இருந்தா நீங்க மிகவும் மௌனமான ஒருவராக அந்த சபையில் இருக்கணும். ஏன் தெரியுமா, ஃபைன் அசாபு ஃபைன் அசாபு ஃபலக், அந்த சபையில நல்ல விஷயங்களை பேசினாங்கண்டா, நல்ல விஷயங்களை பேசினாங்கண்டா உங்களுக்கு அந்த நன்மையில பங்கு கிடைக்கும். யாரை பத்தியும் புற பேசல, புறம் பேசல, ஆபாசங்களை பேசல, பாவங்களை பேசலண்டா, நல்ல விஷயங்கள், ஜிக்ருடைய விஷயங்கள், குர்ஆனுடைய விஷயங்கள், ஹதீஸுடைய விஷயங்கள் தான். நீ மௌனமாக இருந்தாயண்டா மகனே, உனக்கு நன்மை கிடைக்கும். அவங்க நல்லதை பேசினா நன்மை கிடைக்கும். அவங்க பாவமான விஷயங்களை பேசினாங்கண்டா, தவறான விஷயங்களை பேசினாங்கண்டா, அநாகரீகமான விஷயங்களை பேசினாங்கண்டா, நீ மௌனமாக இருந்தாயண்டா நீ பாதுகாக்கப்படுவாய், நீ தப்பிடுவாய், யாரும் முன்னிடத்துல கேட்க தேவையில்லை, நீ இப்படி பேசினாயே அப்படி பேசினாயே என்று யாரும் முன்னிடத்துல கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ்வும் முன்னிடத்துல கேள்வி கணக்கு கேட்க மாட்டான், நீ தப்பிடுவாய். அன்புக்குரிய சகோதரர்களே, சின்ன குழந்தைகளுக்கு எங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் 5 வயசுல 6 வயசுல சொல்லிக் கொடுத்தது வெறும் உலக விடயங்கள் மாத்திரமல்ல, பேச்சின் ஒழுக்கம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகத்தை மாத்திரம் பேசுகின்ற மாதமல்ல, மகனை அறுத்ததை மாத்திரம் பேசுகின்ற மாதமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விக்குரை நாங்கள் பேச வேண்டும், பேச்சின் ஒழுக்கத்தை நாங்கள் பேச வேண்டும். அநியாயம் செய்த வாப்பாவை பார்த்து அன்பு வாப்பா என்று சொன்னவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதனாலதான் மகன் இஸ்மாயில கூப்பிட்டு சொல்றாங்க, உன்னை அறுக்குமாறு அல்லாஹ் சொல்றான். மகன் என்ன சொன்னாரு, யா அபதி யா புனையா என்று மகனை அழைத்து சொல்றாங்க, அன்பு மகனே என்று மகனை அன்பாக அழைக்கிறாங்க. மகன் என்ன சொல்றாரு, யா அபதிஸ் அல் மாசு உமர், அன்பு வாப்பாவே, பிள்ளைகளுக்கு அன்பாக பேசுவோம், மனைவிமாரோடு பேசும்போது ஒழுக்கமான வார்த்தைகளால பேசுவோம், நல்ல வார்த்தைகளை சொல்லி அவங்களை நாங்கள் திருத்துவோம், என்னோட பிள்ளைகள் எங்களை பார்த்து வளருவாங்க. பிள்ளைகளோடு எப்படி பேசுறோமோ எங்களுடைய அப்பா அம்மாவோட எப்படி நாங்க பேசுறோமோ அதே மாதிரித்தான் எங்களுடைய பிள்ளைகளும் எங்களோட பேசுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்பு வாப்பா என்று ஆசர் காஃபிர் நரகவாசிய பார்த்து பேசினாங்க. மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 7 வயசு பாப்பா அன்பு அன்பு மகனே என்று கூப்பிடும் போது எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிறுவனாக இருக்கும் போது பாப்பாவையா அபத்து என்று மரியாதையாக பேசினார்களோ அதே மாதிரி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பல வருடங்களுக்கு பின்னால தந்த வாப்பாவை பார்த்து யா அபத்தி அல்மாத் உமர் அல்லாஹ் சொன்னதை செய்யுங்க அன்பு வாப்பாவே. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாவ அடக்கிறது, நாவை கட்டுப்படுத்துறது, நாவை பாதுகாக்கிறது ஈமானுடைய ஒரு பகுதி. எங்களோட ஈமான் பூர்த்தியாக வேண்டுமாக இருந்தா நாவை நாங்க கட்டுப்படுத்தணும். எங்களோட சக்கராத்துல கலிமா வரணுமாக இருந்தா நாவை நாங்க அடக்கணும். முதலாவது மறுமையில முதலாவதாக நாவு எங்களுக்கு பாதகமாக அல்லாஹிடத்தில் சாட்சி சொல்லிடும். அதனாலதான் நபி அவங்க சொன்னாங்க, பிற்காலத்தில் வாழக்கூடியவர்களை பார்த்து நாவை அடக்கிக் கொள்ளுங்க, சித்தனாக்களுக்கும் நீங்க பாதுகாக்கப்படுவீங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ஹஜ் எங்களுக்கு அது ஒரு இபாதத்தாக இருந்தாலும் பேச்சின் ஒழுக்கத்தை எப்படி யாரோட வாப்பா மகனோட, மகன் வாப்பாவோட, கணவன் மனைவியோட, மனைவி கணவனோட எப்படி பேசணும், மக்களோடு எப்படி பேசணும், எப்படி அழகாக நல்ல வார்த்தைகளை, அழகான வார்த்தைகளை பேசுங்க, மிருதுவான வார்த்தைகளை பேசுங்க, ஹிக்மத்தாக பேசுங்க, யாருடைய மனதையும் உடைக்காத வண்ணம் மிருதுவாக பேசுங்க, மெல்லினமாக பேசுங்க என்று குர்ஆன் பல இடங்கள்ல பேச்சின் ஒழுக்கத்தை பேசுது. அநேகமான இடங்கள்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி, அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற வரலாற்று பின்னணிகளோடு சம்பந்தப்படுத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த திக்ர்களையும் அவர்கள் நாவை அடக்கியதையும் அவர்களுடைய பேச்சின் ஒழுக்கத்தையும் தான் குர்ஆன் பல இடங்களிலே பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே வல்லநாயகன் அல்லாஹு தஆலா உலகத்திலே வாழும் போது நாவினால் நல்லதை பேசக்கூடியவர்களாக, இல்லை என்றால் மௌனமாக இருந்து அல்லாஹ்வை திக்ர் செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று மரணிக்கின்ற போது அல்லாஹ்வுடைய பெயரை மொழிந்தவர்களாக மரணிப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. நாள் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நாள் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நாள் துல்ஹிஜ்ஜா மாதத்தில் உன்னிடத்திலே கையேந்தி துஆ கேட்கின்றோம் யா அல்லாஹ். நமக்கு ஏற்பட்ட சோதனைகளை விட்டும், பாரிய நோய்களை விட்டும் எங்கள் அனைவரையும் நீ பாதுகாப்பாயாக. எங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிம்மதியான ஒரு சூழலை இந்த நாட்டிலும் சர்வதேச மட்டத்திலே வாழ்கின்ற அனைத்து மக்களுக்கும் பாதுகாப்பையும் நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் வழங்குவாயாக. அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை முடிந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தை நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவாயாக.